விவிலிய தேடல் திருப்பாடல் 139.
உளவியல் படிப்பதாக சொன்னாலே அடேங்க அப்பா, அப்ப என் மனசுல உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்களா என்ற அப்பாவித்தனமான அல்லது கேலியான கேள்விகளை எழுப்புவது நடைமுறையில் உள்ளதை நாம் அறிவோம். உளவியல் வல்லுநர்கள் பிறர் மனதில் உள்ளதை அறிந்து சொல்லிவிட முடியுமா? இது சாத்தியமா? சாத்தியம் எனில் உளவியல் வல்லுநர்கள் அப்படி என்னதான் செய்கிறார்கள்? மனிதர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்களை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்துகிறார்கள். மனிதர்களின் பண்பு நலன்களின் அடிப்படையிலும் இவ்வகைப்படுத்தல்கள் நடைபெறுகின்றன. இவ்வகைப்படுத்தல்களை அடிப்படையாக கொண்டு இவர்கள் இப்படி சிந்திப்பார்கள், இப்படி செயல்படுவார்கள் என சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்வது சில சமயங்களில் சரியாக இருக்கின்றன, சில சமயங்களில் நேர் எதிராக இருக்கின்றன. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமுடையவர்கள். எனவே எல்லா மனிதர்களும் உளவியலாளர்களின் வகைப்படுத்தலின்படிதான் வாழ்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று சொல்வது போல் உளவியலாளர்கள் மனிதர்களின் பண்பு நலன்களை கொண்டு கணக்கிடுகிறார்கள், அவ்வளவுதான். எனவே எந்த உளவியலாளரும் மனிதர்களின் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்ட முடியாது. ஆனால் மனிதர்களால் முடியாதவற்றையும் அறியக்கூடியவர் இறைவன் மட்டுமே. மனிதர்களின் செயல்களை மட்டுமல்ல, சிந்தனைகள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பு நலன்களையும் துல்லியமாக அறிந்தவர் கடவுள் ஒருவரே. நமக்கே நம்மை பற்றி தெரியாத காரியங்களையும் கடவுள் அறிவார். நம்மை பற்றி கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று கூறும் திருப்பாடல் 139 நாம் இன்று சிந்திக்கிறோம்.
ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர்,
வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர்,
என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர்.
ஆண்டவரே, என்னை அறிந்தீர்.
அன்பார்ந்தவர்களே, கடவுள் இப்படிப்பட்டவர் என்று அவரது பண்பு நலன்களை பட்டியலிடுவது இப்பாடலின் சிறப்பு. வேறு எந்த திருப்பாடலிலும் இப்படி இறைவனை பற்றி, அவரது குணநலன்களை பற்றி சொல்லப்படவில்லை. எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், எல்லாம் வல்லவர் என யாவே இறைவனை பற்றி ஆசிரியர் சொல்கிறார். மனிதர்களுடைய நினைவு, சொல், செயல்களை அளந்தறியக்கூடியவர் இறைவன் ஒருவரே. அவரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. எனவே உண்மையாயிருங்கள் என்று சொல்வதே இத்திருப்பாடல் ஆசிரியரின் நோக்கம் என கருதுகிறேன். இன்றைய சிந்தனையில் கடவுள் மட்டுமே எல்லாம் அறிந்தவர் என்பதை பற்றி மட்டும் சிந்திப்போம். அதற்காக இப்பாடலின் முதல் 6 சொற்றொடர்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதோ முதல் 6 சொற்றொடர்கள்.
ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர், நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர், எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது, அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது.
ஒரு பெண் கருத்தரித்ததிலிருந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தையின் எடை, வளர்ச்சி, தாயின் உடல்நிலை என எல்லாவற்றையும் சோதனை செய்கிறார்கள். இப்படி ஒரே மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் சோதனை மேற்கொண்டாலும் 9 மாதங்களுக்கு பிறகு எந்த நாளில் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் என சரியாக சொல்ல முடிகிறதா அன்பர்களே? பிரசவ வலி வந்த பிறகும் கூட சுகப்பிரசவமா அல்லது அறுவை சிகிச்சையா என அவர்களால் சொல்ல முடிகிறதா? இல்லையே, அவர்களால் யூகிக்க முடியும். ஆனால் இப்படித்தான், இதுதான் நடக்கும் என அறுதியிட்டு கூற முடிவதில்லை. பங்குச் சந்தையை எடுத்துக்கொள்வோம். பங்குச் சந்தையை படித்து, ஆய்வு செய்து, முனைவர் பட்டம் பெற்று, பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற வல்லுநர்கள் குறிப்பிட்ட சில நிறுவன பங்குகளில் முதலீடு செய்தால் நல்லது என கணிக்கிறார்கள், ஆலோசனை வழங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது போன்றே சந்தை நடைபெறுகிறதா? இல்லையே, ஏனெனில் இவர்களால் யூகிக்க மட்டுமே முடியும். எனவே மனிதர்கள் அனைத்தையும் அறியாதவர்கள், அனைத்தையும் அறிந்து கொள்ளவும் இயலாதவர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனால் இறைவன் எல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை சமய நம்பிக்கையின் அடிப்படையில் எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். அதை அறிவு கண் கொண்டு எப்படி புரிந்து கொள்வது, விளக்கம் அளிப்பது?
பற்றி பிடிக்கிறேன்.
அறிவு கண் கொண்டு எப்படி புரிந்து கொள்வது, விளக்கம் அளிப்பது? இதை புரிந்து கொள்ள நமது பெற்றோர்களையே எடுத்துக்கொள்வோம். பல ஆண்டுகள் பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்கும் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தன் பிள்ளைக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை தேர்ந்தெடுக்கும், எதை தேர்ந்தெடுக்காது என தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஏனெனில் அப்பிள்ளை வளர்ந்த ஒவ்வொரு நொடியும் அவர்கள் உடனிருந்திருக்கிறார்கள். அப்பிள்ளையின் பண்பு நலன்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை அளந்து வைத்திருப்பார்கள். இரண்டு அல்லது மூன்று பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் பெற்றோரால் அவர்களது பிள்ளைகளின் நினைவு, சொல், செயல்களை கணிக்க முடிகிறது என்றால், மனித இனத்தை படைத்து காத்து வழிநடத்தும் இறைவனுக்கு மனிதர்களுடைய தேர்வு எவ்வாறு இருக்கும் என கணிக்க முடியாதா? கோடிக்கணக்கான மனிதர்களை பார்த்த கடவுளுக்கு இது மிகவும் எளிதான செயல் என இப்போது நம் அறிவு சொல்வதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என நினைக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நமக்கு இன்னொரு கேள்வி தயாராக இருக்கிறது. அது என்ன? இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரிந்துதான் எல்லாம் நடக்கிறதா? உலகில் நடக்கும் எல்லாவிதமான தீமைகளையும் அவர் அனுமதிக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் தேட முயற்சிப்போம். மீண்டும் நமது பெற்றோரையே எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது கண்டிக்கிறார்கள், அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்ட பிறகு தெளிந்த அறிவோடு செய்யும் எல்லா காரியத்துக்குமா கண்டிக்கிறார்கள்? இல்லை, புத்திமதிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? இல்லையே, முக்கியமான காரியங்களில் மட்டும் தலையிட்டு கண்டிக்கிறார்கள், அறிவுரை கூறுகிறார்கள். ஏனெனில் பிள்ளைகளின் சுதந்திரத்தையும் சுயத்தையும் மதிக்கிறார்கள். அவர்களது வாழ்வை அவர்களே முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அதேபோலத்தான் இறைவன் மனிதர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், திருச்சபை கட்டளைகள் மற்றும் விவிலியம் வழியாக வழிநடத்துகிறார், அறிவுரை கூறுகிறார். வளர்ந்து புத்தி விவரம் தெரிந்த பிறகு அவர்களே பார்த்து செய்து கொள்ளட்டும் என நம் கையில் விட்டுவிடுகிறார். ஆனால் தேவையான நேரங்களில் தலையிட்டு நம்மை நெறிப்படுத்துகின்றார், வழிநடத்துகின்றார். இதற்கு உதாரணம் இறைவாக்கினர்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் காலத்து புனிதர்கள் என்பதை யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. கடவுள் நம்மை அவர் கையில் இருக்கும் பொம்மைகளாக இருக்க விரும்புவதில்லை. மாறாக நாமும் வளர வேண்டும், சரியான முடிவை எடுக்கும் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என ஆசிக்கிறார்.
என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, நான் உருவாகும் முன்பே என அறிந்திருந்த தெய்வமே, நான் வெளிப்படும் முன்பே என அர்ச்சித்த தெய்வமே, உள்ளங்கையில் பொறுத்து வைத்து காத்த தெய்வமே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே.
இப்படிப்பட்ட அப்பாவை பெற்ற பிள்ளைகள் அனைவரும் அவருக்கு உண்மையிலும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக தப்பு செய்கிறார்கள். இவ்வாறு தப்பு செய்கிறவர்கள் எல்லார் முன்னிலையிலும் செய்வதில்லை, மாறாக தனிமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக திருடர்கள் எல்லார் முன்னிலையிலும் எல்லாருக்கும் தெரியுமாறு திருடுவதில்லை. யாரும் அறியாத நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில்தான் திருடுகிறார்கள். இவ்வாறு எல்லாவிதமான தவறான செயல்களுமே யாரும் பார்க்கவில்லை, யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையில்தான் அதிகமாக நடைபெறுகிறது. மனிதர்கள் பார்ப்பதில்லை, அறிவதில்லை, ஆனால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். காயின் ஆபேலை எடுத்துக்கொள்வோம். இறைவன் தன் காணிக்கைகளை ஏற்கவில்லை, ஆனால் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று ஆபேலின் மீது காயின் காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றான். எனவே அவனை வயல்வெளிக்கு தனியே அழைத்துச் சென்று அவன் மேல் பாய்ந்து கொள்கின்றான் என தொடக்க நூல் 4:8 சொல்கிறது. நாம் என்ன செய்யப் போகிறோம், என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நமது திட்டங்கள் என்ன என்று இறைவன் துல்லியமாக அறிந்திருக்கிறார். எனவே நாம் எதையும் அவரிடமிருந்து மறைக்க முடியாது. அவருக்கு தெரியாது என்று எதையும் செய்துவிட முடியாது. நாம் செய்த தவறை பிறர் அறிந்து கொண்டால் அவமானம் என நினைக்கிறோம். திருடுவதை பிறர் பார்த்தால் பலமாக தண்டிக்கப்படுவோம் என்ற பயமும் இருக்கிறது. ஆனால் நமது எல்லாவிதமான சிந்தனைகளையும், எண்ணங்களையும், சொல் செயல்களையும் இறைவன் அறிந்திருக்கிறார் என்று தெரிந்தும் செய்கிறோம். உடலை தண்டிப்பவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனால் இறைவனுக்கு பயப்படுவதில்லை. ஏனெனில் நாம் கடவுளை பார்த்ததில்லை, அவர் கொடுக்கின்ற தண்டனைகளையும் நேரடியாக பார்த்ததில்லை. கண்ணில் காணாததால் நமக்கு பயம் வருவதில்லை. இதனால் வருகிற அலட்சியப்போக்குத்தான் இதற்கெல்லாம் காரணம் என நினைக்கிறேன். ஒரு சிறிய கற்பனை செய்து பார்ப்போம். உண்மையாகவே பிறர் நினைப்பதை அறியும் ஆற்றல் நமக்கு இருந்தால் நமது வாழ்வு எப்படி இருக்கும்? பிறருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன என்று தெரிந்து கொண்டால் நமது செயல்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கும்? அதற்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள மாட்டோமா? யாராவது ஒருவர் நம்மை ஏமாற்றப் போகிறார் என்று தெரிந்தால் அவரிடம் நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள மாட்டோமா? ஒருவேளை பிறரை பற்றி நமக்கு தெரிய வந்தால் நாம் அவர்களோடு பேசுவோமா, நமது உறவு தொடருமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. மனிதர்களாகிய நாம் ஓரிரு குறைகள் தெரிந்தாலே போதும் ஒதுக்கி வைக்கத்தான் நினைக்கிறோம். குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொள்ள யோசிக்கிறோம். ஆனால் இறைவனை பாருங்கள், அவர் நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர். நம்மை பற்றி தெரிந்தும் நமது குறைகளை, தீய எண்ணங்களை பற்றி தெரிந்தும் நம்மை அலட்சியப்படுத்தவில்லை, ஒதுக்கவில்லை. மாறாக எல்லாம் தெரிந்தும் அதே பாசத்தோடும் அதே அன்போடும் நம்மை பேணி காக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனைப் போல எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை என்பதை நாம் உணர்வோம். நமது குறைகளை ஏற்றுக்கொள்வோம். நம்மை போல பிறரும் குறையுள்ளவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அதே வேளையில் எல்லாம் தெரிந்த இறைவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு என்றும் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
திருப்பாடல் 139. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.